الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم புகழ் அனைத்தும் மேகநாயனான அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன் அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் இழத்திக்காப்புடன் வீட்டிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் இவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசையா செய்கின்றேன் கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சாம் என்பது இரண்டு இறக்கைகள் உள்ள ஒரு அழகான பறவையை போன்றது அதன் இரு பக்கமும் சரியாக வேண்டும் அது பறந்து செல்வதாக இருந்தால் அது தன்னுடைய இடத்தை அடைவதாக இருந்தால் இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுக்கு இரு பக்கங்கள் இருக்கின்றன அந்த இரண்டு பக்கமும் சரியாக வேண்டும் அவன் அல்லாஹின் உண்மையான திருப்தியான அடியானாக நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதாக இருந்தால் கண்ணிமிக்கு அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு பகுதி அல்லாஹு சார்ந்தது அடுத்தது அடியார்களை சார்ந்தது இந்த இரண்டு பகுதியையும் இணைத்து அதிகமான ஹதீஸ்களிலே ஒன்றாக சேர்த்து பேசியிருப்பதை பார்க்கலாம் உதாரணத்திற்கு இஸ்லாம் என்பது ஈமான் என்பது 70 கிளைகளுக்கும் அதிகமானவை அதிலே ஆரம்பமானது அலாஹா லா இலாஹா இல்லல்லாஹ் உயர்த்தியானது முதன்மையானது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திருக்கரிமா அதுனாஹா இறுதியானது கடைசியானது இமாத்தத்துல் அதா அணி சரீர் பாதையிலே அடுத்தவருக்கு இடையூறு கொடுக்கும் ஒன்றை அகற்றுவது சகோதரர்களே அல்லாஹ்வை பற்றி எந்த ஹதீஸ் ஆரம்பமாகிறதோ உலகத்திலே மிக சிறந்த கலிமா எது என்று எந்த ஹதீஸ் சொல்லுகிறதோ அந்த ஹதீஸின் முடிவு அந்த வார்த்தையின் முடிவு பாதையிலே முடிகிறது மஸ்ஜிதில் ஆரம்பிக்கும் ஹதீஸ் பாதையிலே முடிகிறது அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்னை பொறுத்தவரையிலே இஸ்லாம் மஸ்ஜிதுக்குள்ளே வித்தியாசமாக இருக்கும் உண்மையான இஸ்லாம் இருக்கும் பாதைக்கு சென்றால் அந்த இஸ்லாம் மறந்து விடுவோம் அந்த இஸ்லாத்தை மறந்து விடுவோம் ஒன் சைட் திங்கிங் ஒரு பக்க சிந்தனையோடு நாம் வாழ்வோம் அல்லாஹ் என்று சொன்னால் பயந்து போவோம் மஸ்ஜித் என்று சொன்னால் அதிலே காணி துப்ப மாட்டோம் ஏன் அல்லாஹ்வுடைய மாளிகை பாதையிலே மஸ்ஜிதுக்குள்ளே அழுக்கு நீரை அசுத்தமான நீரை வீட்டிலிருந்து வரும் சாக்கடை நீரை மஸ்ஜிதின் பக்கம் திருப்ப மாட்டோம் ஏன் அல்லாஹ்வின் மாளிகை அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மனிதர் செல்லும் பாதை நடமாடும் பார்வை அதிலே அசுத்தங்களை எல்லாம் தள்ளி விடுவோம் சாத்தை பொறுத்தவரையிலே மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பதும் இஸ்லாம் தான் அல்லாஹ்வுடைய மாளிகை அதே போன்று அருமையானவர்களே பாதையை சுத்தமாக வைப்பதும் இஸ்லாம் தான் நாம் இன்று அந்நியர்களுக்கு இஸ்லாத்தை காட்ட தேவைப்பட்டால் எமது பாதையில் காட்ட முடியாது எமது கிராமத்துக்குள்ளே கண்டு வந்து காட்ட முடியாது பெயர் இருக்கலாம் இஸ்லாமிய கிராமம் இஸ்லாமிய எழுச்சி இஸ்லாமிய சிந்தனை என்பதாக என்னிடம் ஒரு சிந்தனை இருக்கலாம் செயலில் பார்த்தால் பாதையை பார்த்தால் தோட்டத்தை பார்த்தால் வேலையை பார்த்தால் வயலை பார்த்தால் வியாபாரத்தை பார்த்தால் அங்கே இஸ்லாம் வெளியாகாது அதனால் அந்நியர்கள் என்னை அடிக்கும் பொழுது
அவர்களை அவர்களுக்கு வெள்ளை விரிக்க வேண்டும் என்பது பள்ளிகளிலே விரித்து இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் அவர்களுடைய மொழியிலே. அப்பொழுதுதான் அவர்கள் கூட ஆச்சரியமாக கேட்பார்கள், இவ்வளவு புனிதமானதா இஸ்லாம், இது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே இல்லையே. பள்ளிக்குள் இருக்கும் இஸ்லாம் அல்லாஹின் பகுதி. அடுத்த இன்னொரு பகுதி இருக்கின்றது என்பதை நாம் மறந்திருக்கிறோம். கண்ணினி கல்லாரின் நல்லடியார்களே, பள்ளிக்குள்ளே ஒரு குரான் இருந்தால் அதை புனிதமாக பார்ப்போம், பார்க்க வேண்டும். பள்ளிக்குள்ளே ஒரு புத்தகம் இருந்தால் அதை மதிப்பாக பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரு பொது நூலகத்துக்கு சென்றால் பாடசாலை புத்தகம் என்றால் கிழித்து வைப்பான் மாணவன். அமானிதன் என்ற பெயரிலே பள்ளியில் பாதுகாக்கப்பட வேண்டும், பாடசாலை புத்தகமும் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் சில விடயங்களில் நாம் கவனமாக நடந்து கொள்வோம், இன்னும் சில விடயங்களில் அல்லாஹ்வை மறந்து விடுவோம். ஆக இது போன்று இன்னும் பல ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத்தை பாருங்கள். சக்கராத்திலே சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா ஸலா, தொழுகை தொழுகை, தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய பகுதி. உண்மையிலே ஒரு முஸ்லிம் தொழுகையை விட முடியாது, விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி வசியம், இறுதி உபதேசம் அவர்களுடைய கடைசியாக சொன்ன வார்த்தை, அதையும் தாண்டி இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள், வமா மலக்கத் அய்மானுக்கும், அடிமை அடிமை, விலை கொடுத்து வாங்கிய அடிமையும் உதைக்க முடியாது, அவமதிக்க முடியாது. அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக கடைசியாக சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று சொல்லித் தருகின்றார்கள், அடிமை மனிதனையும் மதியுங்கள், வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரனையும் மதியுங்கள், கூலிக்காரனையும் மதியுங்கள், கடையிலே வேலை செய்யும் ஒரு ஒரு ஏழையாக இருக்கலாம், இஸ்லாத்துக்குள்ளே வந்த ஒரு புதிய சகோதரராக இருக்கலாம், அவருக்கும் மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக எப்பொழுது கடைசியாக உச்சரிக்கின்றார்களோ அதே வார்த்தையின் முடிவு அடிமை அடிமை என்பதாக முடிகிறது. அருமையான சகோதரர்களே, கண்ணினி கல்லாவின் நல்லடியார்களே, இதே போன்று இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களிலே மிக சிறந்தவர் குர்ஆனை படித்தவர், படித்துக் கொடுப்பவர். இன்னொரு ஹதீஸிலே சொல்லித் தருகின்றார்கள், கைருக்கும் கைருக்கும் லியஹ்லிஹி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து மிக சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லப் போகின்றான், குர்ஆனுடைய சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது, ஒரு பக்கம் சீராகி விட்டது, குடும்பத்தோடு எப்படி நடக்கின்றீர்கள், ஊரிலே இவர் நடந்தால் எறும்பு கூட தாகாது என்று சொல்லுவார்கள், ஆனால் வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய குழப்பவாதியாக இவர் இருப்பார், மனைவி என்றால் பயந்து போவா, கணவன் என்றால் நடுங்கி போவா, அவருக்கு முன்னால் இவருக்கு எந்த இடமுமே இல்லை, ஒதுங்கி ஒரு பணிவிடைக்காரியை போன்று, ஒரு வேலைக்காரியை போன்று தன் மனைவி நடத்தப்படுவார். குர்ஆனோடு எவ்வளவு அழகா தொடர்பை ஏற்படுத்துகிறோம், அதே போன்று சகோதரர்களே மனைவியுடைய தொடர்பும் சரியாக வேண்டும், இரண்டு பக்கங்கள், இதை யாராலும் மறைக்க முடியாது சகோதரர்களே. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியிலே ஒரு தடவை ஏறி கொண்டிருக்கின்றார்கள், ஆமீன் என்ற சத்தம் முதலாவது படியிலும் கேட்கின்றது, இரண்டாவது படியிலும் சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் வித்தியாசத்தை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலவைக்கு மாற்றமாக இந்த ஆமீனை கேட்டோமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது படியிலே ரமலான் மாதம் வந்து யார் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தவில்லையோ, அதை புனிதப்படுத்தவில்லையோ, அவருக்கு அந்த மாதத்தின் ஊடாக மன்னிப்பு கிடைக்கவில்லையோ, அவர் நஷ்டவாளியாகி விட்டார், அவர் நாசமாகட்டும் என்று சொல்ல ஆமீன் என்று சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆமீன். அடுத்த படிக்கு வாருங்கள். அடுத்த படியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ரமலான் வர முன்னாலே புனித ரமலானை வரவேற்போம், வந்தவன் பின்னாலும் பெரிய வரவேற்புகள், மாதத்தை பக்குவப்படுத்த வேண்டும், உண்மையிலே அது இருந்தே ஆக வேண்டும், அதன் சிறப்பு எமக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும், அந்த புனிதமிக்க ரமலானை கண்ணியப்படுத்தாவிட்டால் எமக்கு தௌபாவுடைய கதவு திறக்கப்பட மாட்டாது. அதே போன்றுதான் அடுத்த படியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோரை அடைந்திருந்து அவர்கள் ஒருவர் இருவரில் ஒருவரை அடைந்திருந்தாவது அவரின் ஊடாக யார் சொருக்கம் செல்லவில்லையோ, மன்னிப்பு கிடைக்கவில்லையோ, சொருக்கவாதியாக அவர் ஆகவில்லையோ, அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பதுவா, முதலாவது படியை மறந்திருக்க மாட்டோம், இரண்டாவது படியை மறக்க முடியாது. இந்த ரெண்டையும் சிந்திக்க வேண்டும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே. அருமையான சகோதரர்களே, எங்கே சுற்றி வந்தாலும் என்னுடைய தலைப்பும் இதுதான், பெற்றோரின் மகிமை. அவர்களின் சிறப்பு, அவர்களின் உயர்வு. அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய பெற்றோரை பார்ப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு மனித சிந்தனையிலே இருக்கக்கூடாது. குர்ஆன் சொன்னால்தான் இதை செய்வோம் என்ற தலைப்பல்ல இது. மிகப்பெரிய பணிவிடைகளை செய்தவர்கள் அவர்கள் எங்களுக்கு. உண்மையிலே பெற்றோருக்கு செய்யும் கடமைகள் இருக்கிறது தானே, அது கடமை அல்ல கடன். பிள்ளைகளுக்கு கடமை புரியலாம், மனைவிக்கு கடமை என்று செய்யலாம். பெற்றோருக்கு செய்யும் பணிவிடை அவர்கள் எமக்கு செய்துள்ளார்கள், அவர்கள் எங்களுக்கு நல்லதை செய்தார்கள், அவர்களுக்கு நாம் திருப்பி நல்லதை செய்வது எமது கடன் தவிர கடமை அல்ல. கடனாளியாக கபருக்கு செல்லக்கூடாது. அவர்களுடைய உடம்பிலே பலம் இருக்கும் பொழுது, அவர்களுடைய ஆற்றல் இருக்கும் பொழுது, அவர்களுடன் தெளிவு இருக்கும் பொழுது என்னை சுமந்தார்கள், என்னை ஆளாக்கினார்கள், என்னை பெற்றெடுத்து வளர்த்தார்கள். அருமையானவர்களே, அல் குர்ஆனிலே எப்பொழுதுமே மூன்று விடயங்களை குர்ஆன் சேர்த்தியே பேசும். ஒன்றே அத்தீஉல்லாஹ் வஅத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரமல்ல இஸ்லாம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹும் தான். அதே போன்றுதான் அகைமுஸ்வலா வஆதுஸ் ஸகா, தொழுங்கள் ஸகாத்தையும் கொடுங்கள். சிலர் ஸகாத்தை அடம்பிடிப்பார்கள், தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். கூட்டு ஜமாத் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும், ஆனால் கூட்டு ஸகாத்தை விரும்ப மாட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறதே தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தையும் கொடுங்கள். மூன்றாவது குர்ஆன் சேர்த்தி பேசும் விடயம் அநிஷ்குர்லி வழிவாளிதை, எனக்கும் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள், உங்களை பெற்ற பெற்றோரோடும் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய நன்றி, அந்த நன்றி பூர்த்தியாகுவதே பெற்றோருடைய நன்றியோடு தான் சகோதரர்களே, பெற்றோருக்கு செய்யும் கடமைகளோடு தான். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெற்றோர் எம்மை பெற்றெடுத்து, தாய் எமக்கு அன்பாக எம்மை ஆதரவோடு ஆசையோடு எதிர்பார்ப்போடு வளர்த்தெடுத்திருக்கின்றார். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையும் பெற்றோருடைய உடம்பிலே பலம் இருக்கும் பொழுதல்ல, இம்மா எபுலுகன் ஐந்தக்கல் கிபராஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப்ஃபின். அருமையானவர்களே, பெற்றோருக்கு முதிய பருவம் வந்துவிட்டது. மனித வாழ்க்கையிலே மனிதன் சந்திக்கும் பருவங்கள் மூன்று. முதலாவது ஒரு சிறிய பிள்ளை, பலையீனம். இரண்டாவது ஒரு பலம், திரும்ப மூன்றாவது ஒரு பலையீனம். இரண்டு பலையினங்களை இடையிலே ஒரு பலம் சுமந்திருக்கிறது. இதுதான் மனிதனுடைய பிரதானமான பகுதி. நாம் பலையினமாக இருந்தோம், உடம்பிலே சிந்தனையிலே பலம் குன்றி இருந்தது, தெளிவில்லாமல் இருந்தோம், அறிவிலும் உடம்பின் பலமும் குறைந்திருந்தோம், பெற்றோருக்கு அது நிறைவாக இருந்தது. மலரும் தெரியாது, மலரும் தெரியாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்தோம். மலர் என்பதாக மலர் மலத்தோடு விளையாடினோம், இடதும் தெரியாது வலதும் தெரியாது. பெற்றோர்கள் சொல்லி தந்த பாடங்களை வைத்து அத்தனையும் படித்துக் கொண்டோம், அத்தனையும் விளங்கிக் கொண்டோம், தனியணிக்க பயந்தோம். கடையோரமாக சிறிய வயதிலே தனிய நின்றால் கூட பாப்பா என்று கூப்பிட்டு அழுவோம், தாயின்றி தூங்க மாட்டோம், பயந்திருந்தோம், தனித்திருந்தோம், உடம்பிலே பலமில்லாமல் இருந்தோம், எடுத்து எழும்பி நடக்க முடியாமல் இருந்தோம். தூக்கி வளர்த்தார்கள், அரவணைத்தார்கள். எமது மலத்தை கூட சுத்தம் செய்து கொள்ளும் ஆற்றலும் அறிவும் இல்லாமல் தாயின் தந்தையின் உதவியை நாடினோம், சுத்தம் செய்தார்கள், துடைத்து வளர்த்தார்கள், மகன் வளர வேண்டுமே என்று வளர்த்தார்கள், ஆதரவோடு பார்த்தார்கள், ஆசையோடு அரவணைத்தார்கள். கண்ணினை கல்லாவின் நல்லவியார்களே, இப்பொழுது எம்மிடமிருந்த பலையீனம் குறைந்து விட்டது. எம்மிடம் இருந்த அறிவு இல்லாத தெளிவில்லாத தன்மை தெளிவுக்கு வந்துவிட்டது. பெற்றோருக்கு இப்பொழுது அந்த ரெண்டும் மாறிவிட்டது, தடுமாறுகின்றார்கள். சொந்த மகனை கண்டாலே யார் என்று கேட்கின்றார்கள். உடம்பிலே பலமில்லை, எழுந்து நடக்க முடியாது. வீட்டிலே வேலை செய்தவர், வீட்டிலே உழைத்தவர், மகனின் பசிக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர், அவர் இப்பொழுது கொஞ்சம் உதவி கேட்பார், அவர் இப்பொழுது மகனின் பக்கம் நாடி வருவார். இப்பொழுது இஸ்லாம் சொல்லுகிறது, முறையாக நடந்து கொள், உனக்கு உதவி செய்ததற்கு கடன் கொடு. புதிதாக அல்ல, வயோதிபம் வந்துவிட்டது, தள்ளாடும் நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, உடம்பின் பலம் குறைந்தால், நாட்டில் வேலை செய்தால் கூட பென்ஷன் கிடைக்கும் அவர்களுக்கு. ஆனால் பாவம், 10 பிள்ளையை வளர்த்த உமாவும் பாப்பாவும் மொபைல் சேவைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். நடமாடும் சேவை அவர்களுக்கு. மகன் சொல்லுவார், பணம் வேணுந்தா தருவேன், ஆனா உமா மட்டும் எங்களை வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. மகன் படிக்கிறார், எந்த மகனை ஆளாக்கினாரோ, எந்த மகனை உருவாக்கினாரோ, அந்த மகனிடமே பிச்சை எடுக்கும் நிலை பெற்றோருக்கு வந்திருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாம் இதை அழகாக வகுத்து தருகின்றது, சொல்லித் தருகின்றது, பாடமாக கற்பிக்கின்றது, எனக்கு ஒரு கடமையாக அதை ஆக்கியிருக்கிறது. அல்லாவின் பக்கம் திருப்திப்படுத்துவது போன்றே அந்த உறவுகளின் வரிசையிலே, மனிதரின் வரிசையிலே இருக்கும் முதலாவது பெற்றோர்கள், அவர்களை புண்படுத்தி சொர்க்கத்தின் கதவை தட்ட முடியாது. ஒரு சஹாபி வருகின்றார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையால் எனக்கு மிக பெரும் பிரச்சனை. அவர் எனது வீட்டிலே நான் எதை வைத்தாலும் தூக்கி கொண்டு சென்று விடுவார். எனது வீட்டின் கிணற்றிலே தண்ணீர் அள்ளுவார். நான் சமைத்த உணவுகளை எல்லாம் எடுத்து செல்வார். சில வேளை எனக்கு அவரால் ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், தந்தை அழையுங்கள், வழக்கு பாப்பா போய் பாப்பாவை போய் மகன் முறையிட்டிருக்கின்றார். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது வழக்குகள். பாப்பாவும் மகனும் ஒரே வழக்கிலே பேசுகின்றார்கள், ஒரே பிரச்சனையை பேசுகின்றார்கள். தந்தை 40,000 கட்டுகின்றார் அந்த வழக்கை வெற்றி கொள்வதற்கு. அந்த தந்தையிடம் இருந்து வழக்கை வெற்றி கொள்வதற்கு மகன் 65,000 கட்டி வாதாடுகின்றார். வழக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலும் ஒரு வழக்கு. மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே திருடனாக தந்தையை காட்டிக் கொடுத்த கவலையோடு தந்தை வந்து கொண்டிருக்கும் பொழுது, அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அவருக்கு புரிந்துவிட்டதே, நபிக்கு முன்னால் என்னை இந்த மகன் திருடனாக நிறுத்திவிட்டார். அந்த ஏக்கத்தோடு, அந்த கவலையோடு, அந்த அதிர்வோடு, அந்த தாக்கத்தோடு நபிக்கு முன்னால் வந்து நிற்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை விசாரித்த முன்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த தந்தைக்கு நீங்கள் சத்தம் சொல்ல முன்னால் அந்த தந்தையின் மனதில் மறைந்திருக்கும் கவிதை வரிகளை படிக்க சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்க அந்த தந்தை மகனை பார்த்து சொல்லுகின்றான், மகனே, உன்னை நான் ஆளாக்க என்னை என்னிடம் இருந்த எல்லா பலத்தையும் இழந்தேன். நீ வாலிபனானாய், எனது வாலிபம் புரியப்பட்டது, புளியப்பட்டது. மகனே, உனது பசிக்காக வேண்டி நான் வீட்டை தட்டி கடன் வாங்கியிருக்கிறேன், என் கண்ணியத்தை இழந்திருக்கின்றேன். மகனே, நீ தூங்கினால் கூட உனது தூக்கத்தை பார்த்து நான் ரசித்துக் கொண்டிருப்பேன். மாத்திரமல்ல, உனக்கு நோய் வந்தால் எனது முழு இரவும் தூக்கமின்றி கழிந்துவிடும். மகனே, உனக்காக வேண்டி நான் வாழ்ந்தேன், உன்னை ஆளாக்க வாழ்ந்தேன், உன்னை சிறப்பாக்க வாழ்ந்தேன், உன்னை தைரியமாக வாழச் செய்ய வாழ்ந்தேன். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எனது முழு வாலிபத்தையும் பிழிந்து விட்டேன். மகனே, இப்பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துவிட்டது, எனக்கு இயலாமை வந்துவிட்டது, என்னை வயோதிபம் ஒத்தி பிடித்து விட்டது. நான் உள்ளத்திலே தேவைக்கு ஒரு பொருளை எடுத்தால், பசியால் ஒரு உறவை எடுத்தால், நீ தந்தையோடு இப்படி நடந்து கொள்கின்றாயா? வேண்டாம் மகனே, இந்த உறவு தாய் தந்தை என்ற உறவை மறந்துவிடு, தந்தை மகன் என்ற உறவை மறந்துவிடு. நீ வாழ வேண்டும் என்ற கற்பனையில் நான் நிறந்திருந்தேன், நான் ஆசையோடு இருந்தேன், நான் எதிர்பார்ப்போடு இருந்தேன். நீ ஆளாகிவிட்டாய், நீ பாலியமாக வேண்டும், நீ வயோதிபத்தை எத்திக்கொள்ள வேண்டும் என்ற கற்பனை எல்லாம் எனது சிதறிவிட்டது. பரவாயில்லை, நீ என்னோடு தந்தை மகன் என்ற உறவில்லாவிட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரனோடு நடந்து கொள்ளும் முறையிலாவது நடந்து கொள்ளக் கூடாதா? ஏன் நீ என்னால் இவ்வாறு ஒதுக்கி நபிக்கு முன்னால் திருடனாக நிறுத்தியிருக்கின்றாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணீர் வந்துவிட்டது. அந்த வமாலுக்கு அபீக, அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ மாத்திரமல்ல மகனே, உன்னுடைய சொத்தும் நீயும் உனது தந்தைக்குத்தான் சொந்தம். மகனுடைய சொத்திலிருந்து தந்தை எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். தந்தையிடம் மகனிடம் எந்த அனுமதியும் கேட்க தேவையில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டார்கள். வீட்டில் செய்த வேலைக்கு ஓய்வூதியம் கொடுத்து விடுங்கள் பெற்றோருக்கு, அவர்களை சந்தோஷமாக வையுங்கள். ஏனென்றால் எமக்காக வேண்டி எதையும் செய்பவர்கள். ஆனால் இன்று எப்படி நிலைமை? சொந்த தந்தை இவர் தந்தை என்று சொல்வதற்கு வெட்கம். சொந்த தாயை பார்த்து இவ என்னுடைய தாய் என்று சொல்வதற்கு வெட்கம். அருமையான சகோதரர்களே, ஒரு சகோதரியின் கல்யாணத்துக்காக வேண்டி, திருமணத்துக்காக வேண்டி சொந்த தாயை வைத்திய சாலையில் எட்ஜிட் பண்ணின சகோதரர்களும் இருக்கின்றார்கள். சொந்த தாய், சொந்த தந்தை இவர்கள் உண்மையிலே எமக்காக வேண்டிய அவர்களுடைய முழு பலத்தையும் பாவித்தவர்கள். உம்மாவும் பாப்பாம் 10-12 பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்த்து கொஞ்சி எடுப்பார்கள். மலத்தை கூட சந்தோஷமாக சுத்தம் செய்து சொல்லுவார்கள், என் மகன் வளரணும், என் மகன் ஆளாகணும், அதை நான் பார்க்கணும். இன்றைக்கு அதே உம்மா அப்பா பார்க்கிறார்கள், பார்க்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி பார்க்கின்றார்கள். இது எப்பொழுதுதான் போய் சேருமோ தெரியாது என்பதாக. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்தார்கள், வளர வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கின்றார்கள், சாய வேண்டும், சரிய வேண்டும், தொலைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. கண்ணிமிக்க சகோதரர்களே, அவர்களுடைய அறிவின் பலத்தால் கடனெடுத்தோம், அவர்களின் உடம்பின் பலத்தால் கடனெடுத்தோம், அவர்களின் சிந்தனையால் நாம் வாழ்ந்தோம். இப்பொழுது அவர்கள் சிந்திக்க தெரியாமல் தத்தளிக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, சிரமப்படும் பொழுது அவர்களை கொஞ்சம் அரவணையுங்கள் என்று சொன்னது இஸ்லாம் தெளிவாக. இந்த நேரத்தில் அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் பட்ட சிரமங்கள் குர்ஆன் அதை வர்ணிக்கிறது, குர்ஆன் அதை சொல்லித் தருகிறது. சல்லல்லாஹுவின் வாழ்க்கையிலும் ஏராளமான நிகழ்வுகள் அதை சொல்லித் தருகிறது. பெற்றோர் பட்ட சிரமங்கள் உதாரண கதைகளும் ஆயிரம் ஆயிரம் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்கள் எமக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், எம்மை ஆளாக்க வேண்டி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று பிள்ளைகளின் நிலையோ அதற்கு மாற்றமாகிவிட்டது. அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணத்திற்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மகன் பாடசாலையிலே படிக்கின்றான். அவனுடைய தாய் ஒற்றை கண் குருடி. பாடசாலைக்கு இவன் பார்க்க வருவது தாய்க்கு விருப்பம், மகனுக்கு விருப்பம் இல்லை. தாயை தேடி மகன் செல்வான், மகனுடைய படிப்பை பார்ப்பதற்காக வேண்டி. மகனை மாணவர்கள் சொல்லி ஒதுக்குவார்கள், ஒற்றை கண் குருடியின் மகனே என்பதாக. இவனுக்கு இது பெரிய வருத்தமாக இருந்தது. சொன்னான், என்னை பார்க்க தயவு செய்து தாயை நீங்கள் வந்து விட வேண்டாம், நான் படிக்கிறேன், முன்னேறுகிறேன், என்னை விட்டு விடுங்கள். ஆனால் தாயுடைய மனம் தாங்கவில்லை. அதற்கு பின்னாலும் மகனை பார்க்க சென்று கொண்டே இருந்தார். திடீரென ஒரு நாள் மகன் சொன்னார், தயவு செய்து நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம், இதற்கு பின்னாலும் வந்தால் நான் சென்று விடுவேன். சொன்னது போன்று அவன் தூர சென்று விட்டான், முகவரியை மாத்திரம் கொடுத்து விட்டான் மகன் தாயிடம். தாயிடம் இருந்து பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு கடிதம் வந்தது. தாய் சொல்லுகின்றாதுல, மகனே, நீ என்னை ஒரு தடவை இறுதியாக பார்க்க வேண்டும், நான் நோயாளியாக இருக்கின்றேன், முடியுமாக இருந்தால் நீ வா. வீட்டிலே ஒரு கடிதம் இருக்கும், அதையும் எடுத்து படித்துக் கொண்டே என்னிடம் வைத்தியசாலைக்கு வா. தாய் சொன்னது போன்று இறுதியாக ஒரு தடவை தானே பார்த்து விடுவோம் என்ற ஏக்கத்திலே வீட்டுக்கு வந்தான். தாய் அதிலே சில கடித வரிகள் எழுதி வைத்திருந்தான். அந்த கடிதத்தை எடுத்து படிக்கின்றான். மகனே, நான் ஒற்றை கண் குருடி என்பதற்காக வேண்டி நீ என்னை விட்டு ஒதுக்கினாய், ஓடினாய். ஆனால் இந்த கண்ணுக்கு என்ன நடந்தது என்பதாக ஒரு தடவை கூட நீ கேட்டியா? மகன் சொல்லுகின்றார், இந்த சிந்தனைக்கு பின்னால் அடுத்த பதில் வந்தது, மகனே, இந்த கண் இருக்கிறது தானே, நீ பார்க்கும் கண் தான் அந்த கண். உன்னை நான் பெற்றெடுத்தேன் வைத்தியசாலையிலே, உன்னை பெற்றெடுத்த நேரத்திலே உனக்கு ஒரு கண் தான் இருந்தது. வைத்தியர் சொன்னார், முடியுமாக இருந்தால் ஒரே ஒரு சிகிச்சை இருக்கிறது, அது உங்களுடைய கண்ணை கொடுக்க வேண்டும். அந்த கண்ணால் மான் பார்ப்பான், உமக்கு கண் இல்லாமல் போகும், பரவாயில்லை, தந்துவிட்டேன் உனக்காக வேண்டி எனது கண். இப்பொழுது என்னுடைய கண்ணையே உனக்காக வேண்டி எடுத்துக்கொண்டே, ஒற்றை கண் குருடி என்பதாக நீ என்னை விரட்டினாயா, நீ என்னை ஒதுக்கினாயா, நீ என்னை அடித்தாயா, மகனே பரவாயில்லை, எனது ஒரு கண்ணால் உன்னை இறுதியாக ஒரு தடவை பார்க்க வேண்டும், வைத்திய சாலைக்கு நீ வந்து பார்த்துவிடு மகனே என்று சொன்னால், தாயை பார்க்க மகன் ஓடுகின்றார். ஆனால் தாயின் உடம்பில் இருந்து உயிர் சென்று வெள்ளையால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணி மிக்க சகோதரர்களே, அதிகமானவர்கள் வெளிநாட்டிலே இருப்பார்கள். தாய் கஷ்டப்படுவார், ஸ்கைப்பில, வைபர்ல, எல்லாத்திலையும் ஊரோட பேசுவார், நண்பர்களோட பேசுவார், தனது சின்ன பிள்ளையோட கொஞ்சி விளையாடுவார். தாயை பார்த்து பேச ஸ்கைப்பில நேரம் இல்லை, வைபர்ல நேரம் இல்லை. ஆனால் மகனுக்கு இரக்கம் வரும் எப்பொழுது தெரியுமா? ஜனாசா செய்தி கேள்விப்பட்டதன் பின்னால். தாய் மரணித்து விட்டார், வாருங்கள் முடியுமாக இருந்தால், 24 மணித்தியாலம் அல்ல, 48 மணித்தியாலம் போனாலும் பரவாயில்லை, நான் வருகிறேன், வந்து தாயை பார்க்கிறேன், தயவு செய்து ஜனாசாவை எடுத்துவிட வேண்டாம் என்பதாக கெஞ்சும் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். இறந்ததன் பின்னால் அவர்களுக்கு என்ன செய்ய சகோதரர்கள்? கண்ணிமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் எமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், எம்முடைய எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள், எமக்காக வேண்டி எதையும் செய்தவர்கள், அது கதையாக இருந்தால் நிஜமாக இருந்தால் கூட தன்னை கேட்டால் தன்னை கூட தருபவர்கள், எமது உயிரை எமக்கு உயிரை பணம் வைத்து என்னை பெற்றெடுத்தவர்கள், உம்மா என்று அழைப்பதில் கூட இத்தனை பாசமான ஒரு அர்த்தம் அதற்குள்ளே இருக்கிறது. உண்மையிலே உம்மா என்ற வார்த்தை சுத்தமான அரபு பாசை. நாம் அரபியர்களோடு தொடர்புள்ளதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பாப்பா என்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததோ தெரியா, உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். உம்மா என்ற வார்த்தை அது எந்த மொழிபெயர்ப்புக்கும் அவசியம் இல்லை. அம்மா என்றால் தமிழ், உம்மா என்றால் அது தாய், சொந்தமாக எனது தாயே என்று அரபி பாசையிலே இலக்கணப்படி அன்போடு அழைக்கும் வார்த்தை அது. அதிலே அன்பு கலந்திருக்கிறது, அதிலே பாசம் கலந்திருக்கிறது, உருக்கமான ஒரு வார்த்தை. அந்த அழைப்பிலே எமது பாசத்தின் செய்தியை கொடுக்கின்றோம். தாய் என்ற பாசத்துக்கு, தந்தை என்ற பாசத்துக்கு ஒரு இணைப்பான வார்த்தை தான் உம்மா என்ற வார்த்தை. உண்மையிலே எமக்காக வேண்டி உழைத்தவர்கள், எமக்காக வேண்டி சிரமப்பட்டவர்கள், என்னை ஆளாக்கியவர்கள், நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் அதுவும் அவர்களுடைய உடம்பிலே பலம் இருக்கும் பொழுது தடமாற சொல்லல, இயலாமல் இருக்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள், கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்லுகிறது. கண்ணிமிக்க சகோதரர்களே, என்னில் அதிகமானவர்களுக்கு பெற்றோர் இருக்கும் பொழுது மதிப்பில்லை. உண்மையிலே தாய் மகனே என்று சொல்கின்றாரே, அந்த மதிப்பான அந்த பாசமான வார்த்தையின் மதிப்பு அவர்கள் இல்லாமல் போனால் தெரியும். முழு உலகமும் சேர்ந்து மகனே என்று கூப்பிட்டாலும் அந்த தாயின் பாசமான அந்த வார்த்தைக்கு சத்தியமாக ஈடாகாது. அவ்வளவு அன்பான அந்த வார்த்தை. ஒரு சகோதரர் தாயடக்கப்பட்ட மன்னரையில் இருந்து இறங்கி வருகின்றார், அழுதழுது வருகின்றார். காரணம் கேட்டால் அவர் சொல்லுகின்றார், எனக்காக வேண்டி தாய் எவ்வளவு சிரமப்பட்டவர், எனக்காக வேண்டி என்னுடைய தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டவர் தெரியுமா. அந்த ஞாபகம் எல்லாம் இப்பொழுதுதான் வருகிறது. அவர் சொல்லுகின்றார், நான் சிறிய வயதிலே நோன்பு நோற்றேன், 5 வயது 6 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இந்த நோன்பை நோற்றிருக்கும் பொழுது 25 நோன்புகள் பிடித்ததன் பின்னால் என்னுடைய தாயிடம் சொன்னேன், தாயே நான் அடுத்த நோன்புகளை பிடிக்க வேண்டுமா, எனக்கு பிறநாள் உடுப்பு நீங்கள் வாங்கித்தர வேண்டும். தாய் சொன்னா, மகனை எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு பொறுமையோடு நோன்பை நோற்றுக்கொள், அடுத்த நோன்புக்கு பின்னால், அடுத்த பிறநாளுக்கு பின்னால் நான் ஆடைகள் வாங்கி தருகிறேன். சுபஹானல்லாஹ், மகன் அடம் பிடிக்க தாய் சொல்ல மகனுக்கு புரியவே இல்லை. தாயிடம் சொன்னா, நான் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் எனக்கு நீங்கள் அடுத்த பெருநாளுக்குரிய உடுப்பிலேயே ஏற்பாட்டை செய்து தரவே வேண்டும். செஞ்ச செஞ்ச மகன் பொறுமை இழந்த தாய் மகனுடைய அந்த திருநாளுக்காக, மகனுடைய அந்த சந்தோஷத்துக்காக இந்த மகனை ஒரு கிராமத்துக்குள்ளே அழைத்துச் செல்கின்றார். அவர் சொல்லுகின்றார், அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள் தாய் என்னுடைய திருநாள் உடுப்புக்காக வேண்டி என்னை கூட்டிச் சென்றே, என்னை கரம் பிடித்து வீடு வீடால் கதவை கட்டி பிச்சை எடுத்து எனக்கு திருநாள் உடுப்பை வாங்கி தந்தார். தாய் என்பதில்தான் சகோதரர்கள், முழு உலகமும் என்னை பார்த்து சீ என்று சொல்லட்டும், அறிமுகத்தை என்று சொல்லட்டும், ஆனால் அன்பு தாய் சொல்ல மாட்டா. உங்களுக்கு தெரியும், தோமஸ் அல்வா எடிசனுக்கு ஒரு கடிதம் வந்ததாம், மகன் தாயிடம் கொண்டு போய் கொடு என்பதாக பாடசாலையிலே கொடுத்து அனுப்பினார்களாம். மகன் கடிதத்தை தாய் பிரித்தி பார்த்ததன் பின்னால் ஆசையோடு கேட்டா, தாயே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் கடிதத்திலே, என்ன எழுதப்பட்டிருக்கிறது. மகனே ஒன்றுமில்லை, பாடசாலையிலே உன்னை திறமையானவனாக இடம் கண்டிருக்கின்றார்கள், மிக திறமைசாலியான உனக்கு கற்பித்து தருவதற்கு எந்த ஆசானும் இல்லை, அதனால் இதற்கு பின்னால் பாடசாலையிலே உன்னை அனுப்ப வேண்டாம், வீட்டிலிருந்தே உனக்கு கற்பிக்கும்படி பாடசாலையில் சுற்றி மதிப்பொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள், உன்னுடைய திறமைக்கு நிகராக கற்பிப்பதற்கு எந்த ஆசானும் இல்லை, எந்த ஆசிரியரும் இல்லை என்ற செய்தி அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல, தோமஸ் அல்வாவுக்குள்ளே வந்த உத்வேகம் தாயின் ஒரு வார்த்தை அவரை பெரும் இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியது. தாய் மறைந்தா, பல நாட்கள் உலக சாதனைகள் புரிந்து உலகத்திற்கு பல சேவைகள் செய்து ஒரு நாள் வீட்டிலே ஓய்வாக இருக்கும் பொழுது பழைய சாமான்களை இழுத்தெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதற்குள்ளே இருந்த ஒரு கடிதம் விழுந்தது. அந்த கடிதம் எங்கே, அந்த மகனின் ஒப்படைக்கப்பட்ட அந்த பாடசாலை கடிதம். அதை தாய்க்கு எழுதப்பட்ட அந்த வரிகளை வாசித்தார். வாசித்ததன் பின்னால் தான் அந்த மகன் உண்மையை புரிந்து கொண்டார். உண்மையிலே எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா, இவன் ஒரு பெரிய மடையன், இவனை ஆராய்ச்சி எமக்கு முடியாது, இவனால் அடுத்தவனுடைய படிப்பும் செலுத்தப்படுகிறது, எனவே இதற்கு பின்னால் இவனை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதப்பட்ட வரிகளைத்தான் அன்பு தாய் சொன்னார். இல்லை மகனே, நீ ஆளாக போகின்றாய், நீ அறிவாளியாக இருக்கின்றாய். அந்த அண்ணியன் கூட ஏங்கி ஏங்கி அழுதான். தான் தாய்க்கு சொந்தமான பட்டங்களை தான் நான் இவ்வளவு நாளும் பெற்றிருக்கின்றேன் என்ற பெருமிச்சோடு. உண்மையிலே பெற்றோர்கள் என்றால் இவர்கள் தான் சகோதரர்களே, தாய் என்றால் இவர்கள் தான். நாம் உண்மையை புரிந்து கொள்ளும் அவர்களை கண்ணியப்படுத்த தெரியாமல் தடுமாறுகின்றோம். சாத்திலே இரண்டு விதத்திலே அவர்களோடு நடந்து கொள்ளலாம். ஒன்று, அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களோடு சிறப்பாக நடந்து, அவர்களுடைய முறையாக நடந்து, அவர்களுடைய கண்ணியத்தை பேணி, அவர்களுக்குரிய முறையை கொடுத்து, ஹக்கை கொடுத்து, அவர்களை புனிதமாக பார்த்து, அவர்களின் மூலமாக சொர்க்கம் செல்லும்படி. இதைத்தான் சல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள். சஹாபாக்கள் எடுத்து நடந்தார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மில் சிலரும் அந்த முறையை பின்பற்றி நடக்கின்றார்கள். தாயின் மூலமாக துவாவை அடைந்து கொள்கின்றார்கள். தாய் தந்தைக்கு நல்லதை செய்கின்றார்கள். சிறப்பாக அவர்களோடு நடந்து கொள்கின்றார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒழுங்கின்படி அவர்களுக்கு பணிவு, அவர்களை கண்ணியப்படுத்தும் முறைகள் அனைத்தும் சொல்லப்பட்ட முறையிலே அவர்கள் ஒழுங்காக அழகாக நடந்து கொள்கின்றார்கள். அருமையானவர்களே, உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக நடந்து காட்டினார்கள் என்பதற்கு சஹாபாக்களின் வாழ்க்கை வழிமுறைகள் ஆதாரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, உஸ்மான் பின் தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தாயோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், தாய் பேசினா அந்த வார்த்தை என்னவென்று கேட்காவிட்டால், புரியாவிட்டால் உடனே அந்த சபையிலே அதை திருப்பி கேட்க மாட்டார்கள். சபை கலைந்ததன் பின்னால் வெளியே சென்று என்னுடைய தாய் என்ன சொன்னா என்பதாக திருப்பி கேட்பார். அதற்கு ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி, சுபஹானல்லாஹ், சில சஹாபாக்கள் தாயோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள். சொல்லுவார்கள், ஏன் தாயோடு சேர்ந்து சாப்பிடுவது ஒரு பாக்கியமே இல்லை, தாய் பார்த்த பருச்சை, தாய் பார்த்த உணவு துண்டை நான் எடுத்தேன் என்று சொன்னால் தாய்க்கு ஒரு மனவேதனை வருமே, அந்த மனவேதனையை நாம் கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வரும் பசி எங்களுக்கு தெரியும். சகோதரர்களே, ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு ஈத்தப்பழம் கொடுத்தார்கள். ஈத்தப்பழத்தில் ஒன்றை சாப்பிட்டுக் கொண்டே ஒன்றை வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்ததையும் சாப்பிடுங்களேன். இல்லை இல்லை யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய தாய்க்காக வேண்டி வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், தாயை மதித்த விதத்தை பாருங்கள். பசியோடு கிடைத்த இரண்டு ஈத்தப்பழங்களில் ஒன்றை சாப்பிட்டு அடுத்ததை தன்னுடைய தாய்க்காக வேண்டிக் கொண்டு சென்றார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா எப்பொழுது தாயை பார்த்தாலும் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், என் உம்மா என்னை சின்ன வயதுல பார்த்த மாதிரி நீ அவ்வளோ பெரிய வயதுல பாரு ரஹ்மானே. சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், துஆக்கள் ஓடும் பொழுது ரப்பனா ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி தருகின்றான், உனக்கு அறிவில்லாத நேரம், உனக்கு உடம்பிலே பலம் இல்லாத நேரம், உன்னை ஆராய்ச்சிய பெற்றோருக்கு துஆ செய்வதை குர்ஆன் கடமையாக்கி இருக்கிறது. துஆ செய்து கொள்ளுங்கள் என்பதாக. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே, மிம்பரிலே, மிஹ்ராபிலே தொழுகை நடக்கும் சந்தர்ப்பத்தை பார்த்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், என்னுடைய தாய் இல்லையே, என்னுடைய தாய் அவ வீட்டில் இருக்க, நான் இமாம் ஜமாத் நடத்திக் கொண்டிருக்க, இசா தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்க, நான் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாய் ஜன்னலை திறந்து முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தால் நான் தொழுகை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஏ உம்மாடு கேட்டுக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நண்பன் கூப்பிடுற வார்த்தை ஒரு மிஸ்கோலுக்குள்ள மதிப்பு உம்மா வாயார கத்தினாலும், காலையிலிருந்து மாலை வரைக்கும் பேசினாலும் தாய் கண்ட மதிப்பு இருக்கிறதா? துரைஜுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். நபிரான வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கும் பொழுது அவருடைய தாய் அவரை அழைக்க அவர் பார்க்கவில்லை, அவர் பதில் சொல்லவில்லை. அல்லாஹ் அந்த தாயுடைய சாபத்தை அவரின் மீது சாத்தவில்லையா? சகோதரர்களே, கண்ணினிக்கு அல்லாவின் நல்லடியார்களே, இன்னைக்கு வாழ்க்கையில சரியான பிளாக் எல்லாமே இறுகி இருக்கிறது. உடம்புல பிளாக், வியாபாரத்துல பிளாக், குடும்பத்துல பிளாக், எல்லாமே இருக்கம், எல்லாம் தெளிப்பாகவில்லை, சந்தோஷமாகவில்லை. தாயை பாருங்கள், தந்தையை பாருங்கள். மூன்று தோழர்கள் குகைக்குள் சென்றார்கள். கதவு அடைபட்டு விடுகிறது, பாறாங்கள் வந்து இறுகிவிட்டது. ஒவ்வொருவராக துஆ செய்கின்றார். கடைசியாக சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்கு நான் நலவு செய்திருக்கிறேன். பசியோடு இருந்த தாய்க்கு உணவு கொண்டு வந்தேன். உறங்கி இருந்தார்கள் பிள்ளைகள், துடிக்க துடிக்க அந்த பிள்ளைகளை தூங்க வைத்தேன். அவர்களுக்கு நான் உணவு கொடுக்கவில்லை. தாயின் பாசத்தால், உணவு சட்டத்தால், உணவு சரியத்தை மதித்துத்தான் நான் பெற்றோர்களை முற்படுத்தினேன். ரப்பே, உனக்காக வேண்டி செய்திருந்தால் இந்த கதவை கலத்திவிடு என்று சொல்ல அந்த தடை, அந்த பிளாக் கலந்து சென்றது. அன்பாந்தவர்களே, வாழ்க்கையின் பிரச்சனையா பெற்றோரை பாருங்கள். அவர்களுக்கு செய்த நலவுகளை சிந்தியுங்கள். என்ன உதாரணம் சகோதரர்களே, இதை விட பெரியது ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய திருமுகத்தை பார்ப்பதுதான் உலகத்திலே மிக பெரும் பாக்கியம், சஹாபி பட்டம். இன்றைக்கு ஏதோதோ பட்டத்துக்காக ஏதேதோ அந்தஸ்துக்காக தாயின் மனதுக்கு நெருப்பு கொடுப்பவர்களே, யோசித்து பாருங்கள், ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுகத்தை உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்க வருவதற்கே ஆசைப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம் உவைஸ், நானும் நீங்களும் சொர்க்கத்திலே சந்திப்போம், உங்களுடைய தாயை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், தாயை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், தாயுடைய திருமுகத்தை பார்த்தே நபியுடைய திருமுகத்தை சொர்க்கத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்லாத்திலே எவ்வளவு பெரிய ஒரு இடம் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர், நீங்கள் ஒரு காலத்திலே நீங்கள் உவைசுல் கர்னியை சந்திப்பீர்கள். அவர் பனு ஆமிர் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் கரன் வாசி. அவர் யமனை சேர்ந்தவர். அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். முஸ்லிமிலே வருகிறது ரிவாயத். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரம் அல்லது உம்ராவுக்கு சென்ற நேரம் யமன் வாசிகள் கொஞ்சம் எழும்புங்கள், எழும்பினார்கள். கரன் வாசிகள் நிற்க மற்றவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து விடுங்கள், நின்றார்கள் ஒரு சிலர். அதற்கு பின்னால் பனுவாமின் கோத்திரம் நின்று கொள்ள இரண்டே இரண்டு பேர் நின்றார்கள். கேட்டார்கள், உங்களில் ஒருவர் இப்படியான அடையாளம் கருத்த மேனியிலே ஒரு வெள்ளை அடையாளம் கொண்ட ஒரு சகோதரர் இருக்கின்றீர்களா? உவைஸ் என்று சொல்லக்கூடியவர் இல்லை. அவர் எங்கே? அதோ அவர் வந்திருக்கிறார். அவரை நாம் பெரிதாக மதிப்பதில்லை. அவர் மினாம் பக்கம் ஒட்டகங்களை ஓட்டி சென்றிருக்கிறார் மேய்ப்பதற்காக வேண்டி. சொன்னார்கள், மதிக்கப்படுவதற்கு தகுதியானவர் அவர்தான், அலி வாருங்கள் என்பதாக கூட்டிக் கொண்டு போய் ஹசரத் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவதற்கு முன்னால் ஹசரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அலி ரதியல்லாஹு ரெண்டு பேரும் சலாம் சொல்லி அழைக்கின்றார்கள். சொன்னார்கள், நீங்கள் யார்? நாங்கள் நபியுடைய தோழர். அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இவர் அமீருல் முஃமினீன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இவர் ரசூலுல்லாஹின் மருமகன். என்னை தேடி நீங்கள் வந்தீர்களா? நாங்கள் வர இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை சந்திக்கும்படி சுபஹானல்லாஹ் எங்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார், நான் உங்களுக்காக வேண்டி துவா செய்வதா? சுபஹானல்லாஹ், நீங்கள் நபியின் தோழர்கள், எங்களுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், உங்களை கண்டால் எங்களுக்கு துவா செய்யும்படி. அவர் கேட்டார், முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் தோற்றத்தை கொஞ்சம் வர்ணித்து காட்டுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், தோழர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போன்று, நீங்கள் அறிந்தது படி, நீங்கள் படித்தது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் வர்ணித்து காட்டுங்கள் என்று சொல்ல அவர் ஏங்கி ஏங்கி அழுதார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மேனியை உருவத்தை அவர்களுக்கு பார்க்க முடியாமல் போனதே தாய்க்கு செய்த பணிவிடையால். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இவ்வளவு பெரிய அந்தஸ்து உயர்வையும் துவாவுடைய கபூலியத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் பெற்றோருக்கு செய்த பணிவிடையால். அருமையான சகோதரர்களே, அதே போன்று இன்றும் சிலர் நடந்து கொள்ளாமல் இல்லை. அரபு நாட்டில் ஒரு வித்தியாசமான வழக்கு சென்றது. ஐந்து மகன்மார் சேர்ந்து வழக்காடினார்கள் தன்னுடைய தாயை சொந்த வீட்டுக்குள்ளே எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி. கடைசியில் ஒரு மகனுடைய விடயத்தில் அந்த வழக்கு முடிவெடுக்கப்பட்டது. அந்த கோட்டை அந்த கட்டிடமே அதிரும் அளவுக்கு அழுதார்கள். ஏனைய நான்கு மகன்மாரும் சொருக்கம் செல்லும் வாயலை நான் அடுத்த மகனுக்கு அடுத்த சகோதரனுக்கு கொடுத்து விட்டேனே என்பதாக. சுபஹானல்லாஹ் சகோதரர்களே, தாரிக் மஹ்மூத் சுன்னத்தை நபவி ஒரு மாடர்ன் சயின்ஸ் என்பதாக ஒரு புத்தகத்தில் ஒரு விடயத்தை எழுதுகின்றார். உதாரணத்துக்கு உம்மா வாப்பா இலங்கையில் இருக்கின்றார்கள், மகன் யூகேயில் இருக்கின்றார். உம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தினான், அவர்களுடைய மனம் குளிர்ந்து போனான், அவர்களுடைய சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னான். அதிலிருந்து ஒரு கதிர் வெளியாகிறது, ஒரு ரே சயின்ஸ் ஸ்கூல் விஞ்ஞானத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. சுன்னத்தை நபவி ஒரு மாடர்ன் சயின்ஸ் என்ற புத்தகத்தில் இது பதிவாகிறது. ஒரு கதிர் ஒன்று வெளியாகுமாம், அந்த கதிர் போய் அப்படியே தாக்குமாம் யாரை? மகனை. அவர் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த கதிர்கள் துணை புரியுமாம். ரே அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு மாற்றமாக நான் அடுத்த பகுதியை தொடர்ந்து பேசுகின்றேன். பெற்றோருக்கு அநியாயம் செய்தால், பெற்றோரை கஷ்டப்படுத்தினால், பெற்றோருடைய மனதுக்கு நெருப்பு கொடுத்தால் வாழ்க்கை எரியும் சகோதரர்களே, வாழ்க்கை இருகும், வாழ்க்கை அசிங்கமாகும். அந்த தொடரின் முடிவிலே சொல்லுகின்றார், அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவர் சொல்லுகின்றார், பெற்றோருடைய மனதுக்கு நெருப்பு கொடுத்தால், அவர்களை சிரமப்படுத்தினால், அவர்களிடமிருந்தும் ஒரு கதிர் வெளியாகும், அந்த கதிர் போய் தாக்கும், அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் சகோதரர்களே, நெருப்பாக்கிவிடும். அன்பாந்த வாலிபர்களே, அன்பாந்த சகோதரர்களே, பெற்றோருக்கு இந்த இரு தலைப்பிலே அநியாயம் நடக்கிறது. ஒன்று, கல்யாணம் முடிச்சிட்டோம்ன்றதுக்காக வேண்டும், புள்ள குட்டி ஆகிட்டோம்ன்றதுக்காக வேண்டும், கார் வைக்கிற கிரேஜில் உமா, நாங்க டிவியில நாங்க செய்திகள்ல மீடியாக்கள்ல பார்த்தோம், நாய் கூட்டுல ஒரு சகோதரர், ஒரு சகோதரி, அந்நிய சகோதரி பிள்ளையை தூக்கி போட்டிருந்த தாயை தூக்கி, இதை நாங்க பரபரப்பாக பேசினோம். இது லண்டன்ல இல்ல, பாரிஸ்ல இல்ல, லங்கால நடந்து நம்ம நாட்டில். அருமையான சகோதரர்களே, இதைவிட சில ஆச்சரியமான செய்திகளை எமது பிள்ளைகள் செய்திருக்கின்றார்கள் பெற்றோருக்கு. அருமையான அல்லாவின் நல்லடியார்களே, கண்ணிமிக்க சகோதரர்களே, ஒரு வீட்டிலே தாய்க்கு தேன் வைக்கப்பட்டிருந்தது. நான் சொன்னது போன்றே மொபைல் சேவை, மகன் அவருடைய தேன் முடிந்து தன்னுடைய தாயை அழைத்துக் கொண்டு வந்தார் சகோதரியின் வீட்டுக்கு, சகோதரியை கதவு மூடப்பட்டிருந்தது. அல்லாஹு அக்பர், அந்த கதவுக்கு முன்னால் ஒரு மரத்தடியிலே தாயை வைத்துவிட்டு மகன் சென்று தொலைபேசியில் சொல்லுகின்றார், தாய் இருக்கின்றா, வேணும் இந்த கதவை தொடர்ந்து உள்ள எடுத்துக்கோ, இல்லண்டா அவன் செத்து போகின்றார். இது எங்களை முஸ்லிம் சகோதரர்கள் நாவால சொன்னது, வாயால சொன்னது. அருமையான சகோதரர்களே, கண்ணீமி கல்லாறும் நிலவின் ஒன்றை மட்டும் பயந்து கொள்ளணும், உம்மா வாப்பா பதுவா செஞ்சிடாதுங்க பிள்ளைக்கு. அந்த பதுவாவுக்கு திரை இல்லை, அந்த பதுவா எங்க சுத்தினாலும் அது வந்து சேரும். உம்மவாப்பா செய்யக்கூடிய அநியாயம், ஹாக்கிம்ல உம்மவாப்பாக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறதானே, அது சத்தியமாக அதை சந்திக்காமல் மரணம் என்னை அழைத்துக் கொள்ளாது. மரணம் எமக்கு ஹராமாகிவிடும் ஹாக்கிமுடைய ரிவாயத்தின்படி, அதாவது மரணம் எமக்கு தடையாகிவிடும், அல்லாஹ் மன்னித்தாரே தவிர. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோருக்கு செய்த அநியாயம் எமக்கு திருப்பி வராமல் என்னை மண் கூட என்னை எடுத்துக் கொள்ளாது. அநியாயம் சுருண்டு வரும், திருப்பி வரும். ஒரு மகன் வெளிநாடு செல்லும் மகனை பார்த்து வாப்பாவுக்கு பிரச்சனை வந்தது, தந்தையுடைய வாயால் மகனை சாடிவிட்டார், பதுவா செய்து விட்டார், நீ நாசமா போ என்பதாக சொல்லிவிட்டார், உனது ஜனாதாவை நான் பார்க்க மாட்டேன், உனது ஜனாதாவும் இந்த நாட்டுக்கு சம்பந்தப்படாது என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ்தான் அனைத்தையும் அறிந்தவன், என்ன நடந்ததோ தெரியாதே. அருமையானவர்களே, மறைமுகங்களை அறிந்தவன் அல்லாஹ். 2 மாதம் போகல வெளிநாடு சென்று ஒரு பெரிய வாகனத்துக்கு மகன் முட்டிப்படுகின்றான், அதிலே ஒன்பது அதிலே மரணம், ஜனாதாவை சுமத்தக்கூட முடியாமல் போனது. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீர்கள். அன்பாந்த வாலிபர்களே, அன்பாந்த பிள்ளைகளே, பெற்றோர்களுடைய பதுவாவை வாங்கிக் கொள்ளாதீர்கள். மிக ஆபத்தானது, மிக ஆபத்தானது. சுத்தி வரும், சுத்தி வரும். ஒரு பெண்மணி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எங்கெங்கோ தொடர்பாகி ஓடிவிடுகின்றார். தாய்க்கும் தந்தைக்கும் சொந்த கிராமத்தில் இருக்க முடியாமல் வேதனையால் துடிக்கின்றார்கள், அழுகின்றார்கள், இரத்த கண்ணீர் வடிக்கின்றார்கள். சிலர் கல்யாண முடிப்பதற்காக வேண்டி உம்மாவை எரிக்கின்றார்கள். இந்தியாவிலே நடந்த ஒரு சம்பவம், அல்லாஹ் பாதுகாக்க வேணும், நெருப்பு தண்ணியை ஊற்றி தாயை எரித்திருக்கின்றார். நெருப்பு தண்ணி பூமி அதிர்ச்சி வராமல் இருக்குமா சகோதரர்களே? இந்த பூமி தாங்கிக் கொள்ளுமா இவைகளே? அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மாவை விட்டுட்டு தாண்டை இத்தப்படி ஓடுறோமா? பலத்த பெற்றோருக்கே சாவுமணி அடிக்கிறோமா? பலத்த பெற்றோருடைய வாழ்க்கையை சாம்பலாக்குறோமா? எழுதி வையுங்கள், சௌபா மாத்திரம் சரியாக நடக்காவிட்டால் உங்களுக்கும் அதே போன்ற ஒரு பிள்ளை சாத்தப்பட போகிறார். அவர் வேதனை செய்வார் உங்களை. எந்த பழியை வாங்கினீர்களோ, எந்த அநியாயத்தை உம்மாவுக்கு செய்தீர்களோ, அந்த அநியாயம் உங்களுக்கு சுத்தி வரும் அந்த பிள்ளையால். பப்ளிக் டாய்லெட்ல ஒரு வாப்பவை ஒரு மகன் கொண்டு போய் வைக்கிறார் அசுத்தத்தோட. அந்நிய சகோதரர் சுத்தம் செய்து அவரை கழுவி சுத்தம் செய்து மஸ்ஜிதிலே கொண்டு வந்து சேர்த்தார். முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதில் அதை நிர்வாகம் விசாரித்து உரிய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். சகோதரர்களே, கொஞ்ச நாள் சென்றது, தந்தை மரணித்து விட்டார். இந்த தண்டனை, தந்தைக்கு எப்படியான தண்டனை தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. மலத்தல கூடத்துக்குள்ளே அனுப்பி வெளியே லொக் பண்ணி விடுவார்கள். 7 மணிக்கியாலும் தந்தை மலத்தல கூடத்துக்குள்ளே காத்திருப்பார். அருமையான சகோதரர்களே, இந்த தந்தை மரணித்ததன் பின்னால் அடக்கம் செய்யப்பட்டது. பக்கத்து வீட்டில் இருந்து ஒருத்தர் சொல்லுகின்றார், இவரும் இவருடைய தந்தைக்கு இதே மாதிரி அநியாயம் செய்திருக்கிறார். பயந்து கொள்ளுங்கள்,
பயந்து கொள்ளுங்கள், விளையாட்டாக நினைக்காதீர்கள். சாதாரணமாக தட்டிவிடலாம் என்ற கதவல்ல பெற்றோரின் கதவு, பெற்றோரின் உரிமைகள், பெற்றோரின் கடமைகள். அவருடைய மனது மிக தூய்மையானது, மிக உயர்வானது. சுவர்க்கம் செல்லும் வாசலது, சுவர்க்கம் செல்லும் வாசலது. அவர்களுக்கு நான் பாவத்திலே வழிபட சொல்லல்ல, சிறுக்கில் வழிபட சொல்லல்ல, குஃபுர்ல வழிபட சொல்லல்ல, அநியாயம் செய்வதை வழிபட சொல்லல்ல. ஆனால் நன்மையில் சரிந்து கொடுக்க வேண்டும், ஆழமானதிலே அசைந்து போக வேண்டும், அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும், அவருடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக போயிருக்கிறது. எந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை முன்னே பின்பற்றி போகின்றோம். அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் எமக்கு சந்தோஷம் வந்து கொண்டிருக்கின்றதோ, அவர்கள் டிசம்பர் 25 பெருநாள் என்றால் எமக்கும் பெருநாள் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, இவர்களுடைய கல்ச்சர் படி இன்றைக்கு பெற்றோர்களை பார்ப்பதற்கு அவர்கள் தயாரில்லை. பிள்ளைகள் பிள்ளைகள் பெற்றோருக்கு பதிலாக மிருகங்களை வளர்க்கின்றார்கள். யூகேல மட்டும் மாத்திரம் 12 மில்லியன் டோஸ் வளர்க்கிறாங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு பதிலாக. பராமரிக்க தயாரில்லை, பெற்றோர்களை பார்க்க தயாரில்லை. அவர்கள் பிள்ளைகளை பேபிக்கையாக வளர்த்தார்கள். பிள்ளைகள் பெற்றோரை எல்டர் ஹோமுக்கு சேர்த்து விடுகிறார்கள், முதியோர் இல்லங்கள். எமது நாட்டிலும் தலை தூக்கி இருக்கும் புதியொரு சோதனை, முதியோர் இல்லமல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள், முதியோர் சிறைச்சாலைகள். சகோதரர்களே, 162 அதிகமான முதியோர் இல்லங்கள் எமது நாட்டிலே இருக்கிறது. 7000 அதிகமான பெற்றோர்கள் அதிலே இருக்கின்றார்கள். அதிலே சுமார் 1500 பெற்றோர்கள் மனநோயாளியாக இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, எங்களுடைய உம்மா வாப்ப வயதானா, எங்களுடைய பிள்ளையோட சத்தம் அவங்களுக்கு ஒரு டானிக் மருந்து. நாங்கள் சம்பாதிச்சு எங்களை பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிறதே, அவர்களுக்கு ஒரு மருந்து. இத்தனையும் தடை செய்து ஒரு சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு செலுத்தும் ஒரு நாகரீகம் அநாகரீகம் நாகரீகம் என்ற பெயரிலே வளர்ந்து வருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறதாம். கேட்கின்றார்களாம், தாய் இருக்கிறார் பேசவா? மகன் சொல்லுகிறாராம், இல்லை இல்லை பேச வேண்டாம், இருக்கிறாவா இல்லையா என்று பார்ப்பதற்குத்தான் எடுத்தேன். இருக்கிறாவா இல்லையா என்று பார்க்கத்தான் எடுத்தேன் தவிர பேசுவதற்கு நான் எடுக்கவில்லை. சுபஹானல்லாஹ், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்து ஒரு கோல் செல்கிறது மகனுக்கு, தாய் வபாத்தாகிவிட்டா, அடக்குவதற்கு உடனே நீ வர வேண்டும், தயாராகுங்கள், வருகிறேன். குளிப்பாட்டப்பட்டது, திரும்ப அழைப்பு இல்லை, தொழுகை நடத்துங்கள், கபன் செய்யுங்கள், வருகிறேன். திரும்ப தொழுகை நடத்துங்கள், வருகிறேன். பள்ளியிலிருந்து வெளியே எடுங்கள், வருகிறேன். கபரடிக்கு கொண்டு சென்றார்கள், வருகிறேன். இதோ இல்லை, வர முடியாதே, நீங்கள் அடக்கியது போன்றே, நீங்கள் கபன் செய்தது போன்றே, நீங்கள் அப்படியே அடக்கி விடுங்கள் என்று சொன்னார். இவ்வளவு ஒரு விதமான சித்திர வதை அவர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒரு மகன் 3 3 நாடுகளுக்கு அனுப்பிய அருமை மகன், அருமை தந்தை முதியோர் இல்லத்திலே வாடிக்கொண்டிருக்கின்றார். அவரை போய் சந்தித்தால் இந்த நாட்டிலே ஒரு வெளிநாட்டிலே அவர் ஏங்குகின்றார், அவர் அழுகின்றார், அவர் சொல்கின்றார், இந்த மகன்மாரை ஆளாக்குவதற்காக வேண்டி நான் சிரமப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கின்றேன், நான் உழைத்திருக்கின்றேன், அவர்கள் விரும்பிய 3 நான் அவர்களுடைய விருப்பப்படி அனுப்பி வைத்திருக்கின்றேன், பரவாயில்லை, அவர்கள் வராமல் இருக்கட்டும் பரவாயில்லை, என்னோடு பேசாமல் இருக்கட்டும் பரவாயில்லை, ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறதே, எனக்கு பயமாக இருக்கிறதே, எனக்கு கபன் கூட அனுப்பி வைக்க மாட்டார்கள் என்பதாக 3 சொல்லி எனக்கு ஒரு கபன் துண்டு வாங்கித்தாருங்கள், என்னுடைய உடம்பை ஜாமன் கபனால போத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று இந்த மகன்கிட்ட சொல்லும் போது. இப்படி நடக்கிறது பெற்றோர்களுக்கு, யோசித்து பாருங்கோ, அவர்களுடைய துவா சிறப்பாக்கி தரும், விஞ்ஞானம் உறுதியாக்கிறது. பதுவா பாலாக்குமா ஆளாக்குமா, சந்தோஷமாக்குமா நெருப்பாக்குமா? சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், அகங்கல ஜூல ஒரு விதமான இன்ஜெக்ஷன் ஏற்றி விடுவார்கள் மிருகங்களுக்கு. சிங்கம் புலி மாதிரியான, சிங்கம் பூனை மாதிரியானது, ஆடு மாதிரியானது, புலி பூனை போன்றானது. எல்லோரும் போய் தூக்கி விளையாடினார்கள். அது ஒரு வித்தியாசமான, அந்த சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு விதமான மருந்து. அது ஏற்றப்பட்டது, வைத்தியர்களுக்கு தெரியும். அருமையான சகோதரர்களே, ஒரு தாயை பற்றி ஒரு மகள் போய் முறையிடுகின்றார் வைத்தியர் இடத்துல. இந்த தாய் மனநோயாளிய, இரவு மேல படியிலிருந்து கீழே குதிக்க போறா. அவருக்கு அந்த மனநோயாளிகளுக்கு கொடுக்கும் வில்லை தேவை,
இன்ஜெக்ஷன் தேவை, அதை ஏற்றி விடுங்கள். அது ஏற்றப்பட்டிருக்கிறது. சும்மா இருந்த உம்மா
சுபஹானல்லாஹ், அந்த மருந்துக்கு பின்னால் அவ அப்படியே மயங்கி இருக்கிறார் கட்டில. சொந்த சகோதரர் இதை சொல்லுகின்றார், எனக்கு அந்த தாயை சுமந்து வருவதற்கு அனுமதி தருவதில்லை. அந்த டாக்டர் எழுதியிருந்த பிரிஸ்கிரிப்ஷனோடு இமெயில் பண்ணுகின்றார், அவர் சொல்லி காட்டுகின்றார், இது மனநோயாளிகளுக்கு கொடுத்து அவர்களுடைய சுயநிலையை இல்லாமலாக்கும். பிள்ளைகள் வைத்தியர் குற்றவாளி அல்ல, கொடுத்த மருந்து மகள் சொல்லி எடுத்திருக்கின்றார். சுபஹானல்லாஹ், இரவையில் இரண்டு தரம் உமா என்று மகனே என்பதாக தாய் பேசுவாரே, அதற்கு பதிலாக மகள் கொடுத்திருக்கின்றார். பேசக்கூடாது, இரண்டு நாளைக்கு தாய் மயங்கியிருக்கின்றார். சித்திரவதை செஞ்சு வளர்த்தாக்கி வைத்திருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், அவருடைய தொழுகை என்ன, அவருடைய திக்ர என்ன, அவருடைய குர்ஆன் திலாவத் என்ன, அவர் மகனை பார்ப்பது எப்படி, உறவுகளை பார்த்து சந்திக்கிறது எப்படி, யாராவது வீட்டுக்குள்ள வந்தா சொல்லுவாவாம், உம்மா தூக்கம் அவர் டிஸ்டர்ப் பண்ணுவான், தூக்கம் அல்ல இன்ஜெக்ஷன் ஏற்றி சித்திரவதை செஞ்சு கொல்லி போட்டு இருக்கிறது. பிள்ளைகள் செய்யும் அநியாயங்கள் அல்லாஹை பயந்து கொள்வோம் சகோதரர்களே. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், நாம் கவலைப்படுவோம். சிலருக்கு தாய் தந்தை இல்லையே என்று ஏக்கம் இருக்கும். இருப்பவர்கள் முடியுமாக இருந்தால் குத்துபாக்களை கேட்பது நோக்கம் அல்ல, தாயை சந்தியுங்கள், தந்தையை சந்தியுங்கள். இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே செஞ்சுங்கள், அவர்களிடம் துவாவை அடைந்து கொள்வோம், அவர்களுக்கு செய்த தவறுகளை மன்னிப்பு கேட்போம். எது தவறு என்பதாக நாம் நினைக்கிறோம் சகோதரர்களே. அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள், தாயை பார்த்து சீ என்று குர்ஆன் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறது எப்பொழுது இது, தந்தையை பார்த்து தாயை பார்த்து. விளக்கம் எழுதுகின்றார்கள், தாய் வந்து அசுத்தமான நேரத்திலே, வயோதிபத்திலே, தன்னுடைய நஜீஸை சுத்தம் செய்து கொள்ள முடியாத நேரத்தில் அசுத்தப்படுத்தி இருக்கிறார் தாய். இந்த நேரத்தில் அந்த மலத்தை பார்த்து, அந்த அசுத்தத்தை பார்த்து சீ என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்வதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்கள். அக்பர் எது, மிகப்பெரும் பாவம் எது என்று கேட்டார்கள். சரதாலிசனம் அவர்கள் சொன்னார்கள், சரதாலிசனம் விளக்கம் சொல்லும் பொழுதே, தாய்க்கு ஏசுவது, சஹாபாக்கள் கேட்டாங்க, தாய்க்கு யாராவது ஏசுவாங்களா, அது அந்த காலத்துல ஜாகிரியத்துல கூட ஏசு இல்லை. அருமையான சகோதரர்களே, நான் இந்த கொத்துபாவை தயாரித்த நோக்கமே, ஒரு பஜார்ல ஒரு தாயை அடித்து விரட்டுகின்றார் ஒரு மகன், தாயுட கண்ணிருந்து கண்ணீர் வடியுது, ரத்தம் வடியுது, வடிய வடிய தாய் ஓன்றா. இந்த காட்சியை பார்த்ததுக்கு பின்னால் தான் இந்த கொத்துபாவை தயாரிப்போம் என்று கூட நான் நினைந்தேன். தாய்க்கு ஏசுவது பெரும்பாவம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லா, தாய்க்கு ஏசுவார்களா யாருக்கரே? இல்லை இல்லை, ஒருவரோடு பிரச்சனை படும் பொழுது அவருடைய தாய்க்கு நீ ஏச, அவருடைய தந்தைக்கு ஏச, அவர் திருப்பி உன்னுடைய தாயும் அப்படித்தான், உன்னுடைய தந்தையும் அப்படித்தான் என்று ஏசுவதுதான் மிக பெரும் பாவம். நேரடியாக அல்ல, இன்னொருத்தருடைய நாவால ஏற்றி வாங்கி கொடுப்பது. எனவே சகோதரர்களே, பெற்றோர்கள் இல்லை என்றால் ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், தாய் வஃபாத் ஆகிட்டா, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், அவர்கள் இப்பொழுது இல்லை, அவர்களுக்கு என்ன செய்யலாம் யார் ரசூலுல்லாஹ்? சொன்னார்கள், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அவர்கள் செய்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றி வையுங்கள், அவர்களுடைய உறவுகளோடு சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். சில அவங்க வாப்ப மூத்தா போனதுக்கு பின்னால பாப்பட நான் அந்த வீட்டுக்கு போய் 20 வருஷம் 10 வருடம் இஸ்லாம் சொல்லுகிறது, அந்த பெரியப்பாவை சந்தித்தால் தந்தையின் கபருக்கு நன்மை செல்கிறது. அதே போன்றுதான் அவர்கள் உறவு கொண்ட நலவோடு பழகிய நல்ல நண்பர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்வது. இந்த 5 விடயங்களையும் செய்து அந்த இறந்த பெண் பெற்றோருக்கும் நலவை சேர்த்து வைக்கலாம். வல்லவன் அண்ணாவன் நம்ம அனைவருக்கும் நல்லவர் புரிவானாக, உமாவா பட பாவங்களை மன்னிப்பதாக, எமக்கு கடிமாவுக்கு சொல்லித்தந்தவர்களாம், காட்டி தந்தவர்களாம், எல்லோரிடத்திலே வந்து விட்டார்கள் யாருலாம், அவர்கள் இல்லாமல் எத்தனையோ சந்தோஷங்களை கண்டுவிட்டோம் யாருலாம், எத்தனையோ பெருநாள்களை கண்டுவிட்டோம் யாருலாம். யா அல்லாஹ், அவர்களை நீ ரஹ்மத் செய்து பார்ப்பாயாக, பூமிக்கு மேலாக இருக்கும் பொழுது எங்களை பார்த்தவர்கள் யாருலாம், நீதான் அவர்களுக்கு இறக்கும் காக்கும்படி எங்களுக்கு சொல்லி தந்தாய் நாயனே. தாயை விட இறக்கம் உள்ள ரஹ்மானே, தந்தை விட இறக்கம் உள்ள ரஹ்மானே, இம்மாவும் கூட இறக்கமா நடந்து போயாடலாம், அவங்களை கபடுகளை புறநாக்கம் ஆக்குவாயாக, அவனை கபடுகளை சுருக்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. இங்கு எத்தனையோ சந்தோஷங்கள் அவர்களை இழந்து விட்டோம் யாருலாம், அவர்களை காணவில்லை நாயனே, பெருநாள்களிலே காண கிடைக்கவில்லை யாருலாம், கல்யாணங்களிலே காண கிடைக்கவில்லை யாருலாம், ஆனால் சொருக்க வாழ்க்கையில் அவர்களை நாம் பார்க்க வேண்டும் யாருலாம், அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் யாருலாம், அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுவாயாக, அவர்களுக்கு மன்னிப்பை நசீவாக்குவாயாக, அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யாருலா எங்களை பிள்ளைகளை வச்சு எங்களுடைய முகத்துல கறிபூசியாக யாருலாம்,
எங்களை கேவலப்படுத்தினார் யாருலாம், அந்த பிள்ளைகளை வச்சு முகத்தை கண்ணீரித்த தாயாளா, செழிப்ப தாயாளா, தன் குளிர்ச்சிய தாயாளா, சந்தோஷத்தை தாயாளா, எங்களை பிள்ளைகளை வீணாக்கிறார் யாருலாம், எங்களுக்கு என்ன தவறு அவங்க செஞ்சிருந்தா நாங்களை மன்னிக்கிறோம் ஞாயினே, அவங்களை ஏற்றுக்கொள்வாயாக, யாரும் எங்களை உமாவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அவங்களுக்கு நீண்ட ஆயுத நசி வாக்குவாயாக, ரஹ்மத்தான வாழ்க்கையை வாழ்க்கை கொடுப்பாயாக, நீனுடைய தெளிவை கொடுப்பாயாக, அவங்களை வாழ்க்கையை லேசாக்கிறியாளா, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக, அவங்களை சந்தோஷமான கடைசி நேரத்தை களிமாவை கொடுப்பாயாக, அவங்களோட பாக்கியத்தால் எங்களுக்கு களிமா கிடைச்சியாளா, எங்களை வளர்த்த பாக்கியத்தால் அவங்களுக்கு தகராத்த களிமா நாசி வாக்குவாயாக, எங்களையும் அவர்களையும் ரஹ்மத் செய்து ஏற்றுக்கொள்வாயாக, வரக்கூட கபூல் செய்வாயாக, அவர்களுக்கு நாம் செய்த தவறுகளுக்கு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க தயாராகிறோம் ஆயினே, நீ என்னை மன்னித்து அவர்களை
இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எனது இணையதளமாகிய www.acmyt.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Subhanallah, walhamdulillah, wala ilaha illallah, subhanallah.